இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0-7-9-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் அன்பான வானொலி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்ட் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 1446, சாலிஸ்வரி பார்க், மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா. நீங்கள் எங்களது ஒலிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org என்று டைப் செய்து அதில் தமிழ் மொழியை தேர்வு செய்யவும். தேர்வு செய்து எங்கள் பழைய ஒலிபரப்புகளை கேட்டு மகிழலாம். அதே போல ஸ்மார்ட் போனில் வாய்ஸ் ஆஃப் ஹோப் என்ற மொபைல் ஆப்பை டைப் செய்து டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். பிளே ஸ்டோரில் AWR 360 என்ற மொபைல் ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து மொழிகளிலும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம். ஏதாவது சாட்சி இருந்தால் எங்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் சாட்சிகளை கேட்க நாங்கள் அவளோடு காத்திருக்கின்றோம். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், ஜப விண்ணப்பங்கள் இருந்தாலும் மறவாமல் எங்களிடம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஜபிக்க நாங்கள் அவளோடு காத்திருக்கின்றோம். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். நேசிக்கின்ற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் காத்திருக்கக்கூடிய அனைவரையும் உம்முடைய கரத்துல சமர்ப்பிக்கிறோம். அவர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் மீண்டுமாய் அந்த நரகத்தை குறித்து நாங்கள் படிக்க இருக்கிறோம். எங்களை கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகின்றேன். நேற்றைய தினத்திலே நாம் அந்த நரகத்தை குறித்து நாம் படித்தோம், முதலாம் பாகத்தை படித்தோம். இன்று நாம் இந்த இரண்டாம் பாகத்திலே மரணத்தை குறித்ததான உண்மைகளை குறித்து நாம் படிக்க போகின்றோம். இந்த இரண்டாம் பாகம் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கின்றேன். நீர்களே, நாம் இதுவரை படித்ததை சற்று நாம் கண்ணோக்கி பார்க்கலாம். நரகம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு வேதாகமம் சொன்ன பதில் இரண்டாம் மரணம் என்று வேதாகமம் சொல்கின்றது. அதாவது அவர்கள் ஆக்கினை கடலிலே தள்ளப்படுவார்கள். அது இரண்டாம் மரணம் என்று வெளிப்படுத்தல் 20 அதிகாரத்திலே சொல்லப்பட்ட வசனங்களை நாம் வாசித்தோம். அப்படி என்றால் இரண்டாம் மரணம்தான் நரகம் என்று வேதாகமம் சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கின்றோம். அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை குறித்து நேற்றைய தினத்திலே படித்தோம். இப்பொழுது மரித்த உடனே அவனுடைய ஆத்மா எங்கே செல்கின்றது என்ற கேள்விக்கு நாம் நேற்றைய தினத்திலே படித்தோம். மீண்டுமாக இன்றைய தினத்தில் கூட அதை குறித்து நாம் படிக்க இருக்கின்றோம். பிரசங்கி 3:19-20 நாம் வாசிக்கும் பொழுது மரித்தவர்கள் அனைவரும் மண்ணுக்கு செல்வார்கள் என்ற வேத வசனத்தை நேற்றைய தினத்திலே படித்தோம். அப்படி என்றால் அவர்கள் பரலோகத்திற்கோ அல்லது நரகத்துக்கோ அவர்கள் மரித்த உடனே செல்வது இல்லை என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கலாம். ஆனால் இருப்பினும் அநேகர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னவென்று பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவே ஒரு கதையை சொல்லியிருக்கிறாரே, லாசருவை குறித்தும் ஐஸ்வர்யவானை குறித்தும் கதை சொல்லியிருக்கிறாரே, அதிலே மரித்த அந்த லாசரு பரலோகத்துக்கு சென்றதை போல இருக்கின்றதே, அந்த ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு சென்றதை போல இருக்கின்றதே, அப்படி என்றால் இது உண்மைதானே என்ற கேள்விகள் முதல் முதல் அனைவருக்கும் வரக்கூடியதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்து இந்த கதையை சொல்வதற்கு முன்பதாகவே இது ஒரு ஊமை என்று சொல்லிவிட்டார், அதாவது பேரபிள் என்று சொல்லிவிட்டார். அப்படி என்றால் கருத்துமிக்க காரியங்களை சொல்வதற்கு பயன்படுத்தக்கூடிய கதை. அப்படி என்றால் இது ஒரு கதை, உண்மையான சம்பவம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஊமை என்று சொல்லப்படும் பொழுது அது வெறும் ஒரு கருத்துமிக்க கதைகளாகத்தான் இருக்குமே தவிர உண்மையான சம்பவங்களாக இருக்க வாய்ப்பில்லை. அப்படி என்றால் இது வெறும் சம்பவம் என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதையும் மீறி ஒரு சிலர் இல்லை, இது உண்மையான சம்பவம் தான் என்பதை நீங்கள் சொல்வீர்கள் என்றால் நாம் அதற்கும் அந்த கதையிலிருந்தே ஒரு சில கேள்விகளை கேட்டு புரிந்து கொள்ளலாம். முதலாவது இதிலே சொல்லப்பட்ட கதை என்ன, அந்த ஊமையை குறித்த காரியம் என்ன என்பதை பார்க்கலாம். லூக்கா 16:19-30 நாம் வாசிக்கும் பொழுது அழகாக அங்கே அந்த கதை சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கலாம். வாசிக்கிறேன். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வரனுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்து துணிகளிலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமை அவன் மடியில் லாசருவையும் கண்டான். இந்த ஊமையை நாம் பார்க்கும் பொழுது இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கதை என்னவென்று பார்க்கும் பொழுது இரண்டு நபர்கள் இருக்கிறார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், ஒருவன் தரித்திரன். அவனுடைய பெயர் லாசரு என்று வேதம் சொல்கின்றது. அப்படி என்றால் இந்த லாசரு எப்படிப்பட்டவன் என்று பார்க்கும் பொழுது அவன் ஒரு தரித்திரன், அவன் உடல் முழுவதும் பருக்களால் நிறைந்திருக்கிறது என்று வேதாகமம் சொல்கின்றது. அப்படி என்றால் என்னவென்று பார்க்கும் பொழுது இந்த ஐஸ்வர்யவான் அவன் சம்பூர்ணமாய் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். பணம் இருந்தது, செல்வம் இருந்தது, உணவு இருந்தது, நன்றாக இருந்தான். ஆனால் இந்த தரித்திரனுக்கோ எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை, உணவு இல்லை, பணம் இல்லை, ஏழ்மையான சூழ்நிலை. அப்பொழுது இந்த தரித்திரன் என்ன செய்வான் என்று பார்க்கும் பொழுது லாசரு நமக்கு என்ன செய்வான், லாசரு என்ன செய்வான் என்று வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது லாசரு அந்த ஐஸ்வர்யவானை நோக்கி அவன் எப்பொழுதும் ஏதாவது கிடைக்குமா என்று காத்து கொண்டு இருந்தான். ஆனால் அந்த ஐஸ்வர்யவான் ஒரு நேரம் கூட அவனுக்கு உதவியதில்லை என்று வேதம் சொல்கின்றது. இவ்வாறு இருக்கும் பொழுது இருவரும் ஒரு நாள் மரித்து போய் விடுகின்றார்கள். மரித்த லாசரு பரலோகத்திலே செல்கின்றான், மோசையுடைய மடியிலே படுத்திருக்கிறான் என்று வேதாகமம் சொல்கின்றது. ஆனால் இந்த ஐஸ்வர்யவானோ நரகத்துக்கு சென்று விட்டான் என்று வேதாகமம் சொல்கின்றது. ஆகையால் இந்த கதையை வைத்துதான் அநேகர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது இருவருமே மரித்து விட்டார்களே, அப்படி என்றால் அவர்கள் வந்து மரித்த உடனே தானே பரலோகம் சென்றார்கள், மரித்த உடனே தானே நரகத்துக்கு சென்றார்கள் என்ற கேள்வி நமக்கு வரக்கூடியதை பார்க்கலாம். ஆனால் இந்த கதையிலிருந்து நாம் கேட்க வேண்டிய அநேக கேள்விகள் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 27 அப்பொழுது அவன், நாம் வேதாகமத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இந்த கதையிலே சொல்லப்பட்ட காரியங்கள் என்னென்ன என்பதை நாம் ஒன்றுக்கு ஒன்றாக நாம் பார்க்கலாம். 23 பாதாளத்திலே அவன் வேதனை படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியில் லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தேய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்னி ஜாலையில் வேதனைப்படுகிறேன் என்று கூப்பிட்டான். அவர் செய்யக்கூடிய காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, ஐஸ்வர்யவான் நரகத்திலே இருக்கிறான். நரகத்திலே இருக்கும் பொழுது அங்கே ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே எனக்கு இறங்குங்கள், என்னால் இங்க தாகத்தை தீர்க்க முடியவில்லை, எனக்கு தாகமாக இருக்கின்றது, ஆகையால் லாசருடைய விரலின் நுனியிலே தண்ணீரை தேய்த்து இங்கே ஊற்றும், நான் அப்பொழுது நான் குளிர பண்ணும்படி செய்யும் என்று கேட்கக்கூடியதை பார்க்கின்றோம். இந்த சம்பவத்தை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த கதையை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 25 அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்க காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள், இப்பொழுது அவன் தோற்றப்படுகின்றான், நீயோ வேதனைப்படுகிறாய் என்று வேதம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அது மாத்தும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்துக்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களாகவும் கூறாதபடிக்கு எங்களுடைய உங்களுடைய நடவு பெரும் பிளவு உண்டாகப்பட்டிருக்கின்றது என்றான். ஸோ இங்கே நாம் பார்க்கும் பொழுது, இங்கே கேட்கக்கூடிய கேள்விகளை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு மிக தெளிவாக சொல்லப்படக்கூடிய அநேக காரியங்களை, சத்தியங்களை நாம் இங்கிருந்து படிக்கலாம். முதலாவது, நாம் இந்த ஊமையிலிருந்து நாம் ஒரு சில கேள்விகளை கேட்கலாம். முதலாம் கேள்வி என்னவென்று பார்க்கும் பொழுது, இந்த ஊமையின் பிரகாரமாய் பார்க்கும் பொழுது மரித்த உடனே இரண்டு நபர்களும் எங்கே செல்கின்றார்கள்? பரலோகத்துக்கும் செல்கின்றார்கள், நரகத்துக்கும் செல்கின்றார்கள். இதை நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இரண்டு நபர்களும் செல்கின்றார்கள், ஆனால் பரலோகமும் நரகமும் பக்கம் பக்கம் இருப்பது போல் நமக்கு காட்சி அளிக்கின்றது. இரண்டுமே பக்கம் பக்கம் இருப்பது போல் காட்சி அளிக்கின்றது. ஏன் என்று பார்க்கும் பொழுது, இந்த ஐஸ்வர்யவானால் லாசருவையும் அங்கே இருக்கக்கூடிய நபர்களையும் அவனால் பார்க்க முடிகின்றது, ஆபிரகாமையும் பார்க்க முடிகின்றது. ஆகையால் இந்த கதையிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது நரகமும் பரலோகமும் பக்கம் பக்கம் தான் இருக்கும் என்று நமக்கு ஒரு காரியத்தை சொல்கின்றது. ஆனால் வேதாகமத்தின் அடிப்படையிலிருந்து பார்க்கும் பொழுது இது தவறான காரியம் என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அது மாத்திரமல்ல, சற்று நீங்களே கற்பனை செய்து பாருங்களேன், ஒருவேளை பரலோகமும் நரகமும் பக்கம் பக்கம் இருக்கும் என்றால் நம்முடைய பிரியமானவர்கள், நமக்கு நெருக்கமானவர்கள் அவர்கள் நரகத்திலே இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். அவர்களை உங்களால் பார்க்க முடியும் என்று வைத்துக் கொள்ளலாம். அவர்களை பார்த்து உங்களால் சந்தோஷமா இருக்க முடியுமா? அவர்கள் நெருப்பிலே எரிந்து கொண்டு இருக்கிறதை பார்த்து உங்களால் மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? நிச்சயமாகவே முடியாது. அப்படி என்றால் இது வெறும் ஒரு கதைதான், ஊமைதான், உண்மை என்று சொல்ல முடியாது. இரண்டாவது, நாம் இங்கே பார்க்கும் பொழுது இந்த ஐஸ்வர்யவான் அங்கே பார்க்கும் பொழுது ஆபிரகாமை நோக்கி கேட்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, அந்த லாசருடைய விரலில் ஒரு தண்ணீரை நனைத்து எனக்கு ஊற்றும், நான் தாகமா இருக்கிறேன் என்று கேட்கின்றான். சற்று புரிந்து கொள்ளுங்கள், ஒருவேளை அவன் நெருப்பில் எரிந்து கொண்டு இருக்கிறான் என்றால் அந்த லாசருடைய அந்த ஒரு தண்ணீர், அந்த ஒரு விரலினால் நனைக்கப்பட்ட தண்ணீர் அவனுடைய தாகத்தை தீர்த்து விடுமா? அப்படி என்றால் அவன் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்பு அவ்வளவு வல்லமை உள்ளாத நெருப்பாக இருக்கின்றதா என்ற கேள்வி வருகின்றது. இரண்டாவது, ஒரு சொட்டு தண்ணீர் போதுமானதா? அப்படி என்றால் இது ஒரு வெறும் கதைதான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இரண்டாவது, மூன்றாவது நாம் என்ன பண்ணலாம்னா பார்க்கும் பொழுது, இந்த லாசரு யாருடைய மடியிலே அமர்ந்திருந்தான் என்று பார்க்கின்றோம். ஆபிரகாமுடைய மடியிலே அமர்ந்திருக்கிறான். அவன் மரித்த உடனே எங்கே சென்று விட்டான்? ஆபிரகாமுடைய மடியிலே சென்று விட்டான். அப்படி என்றால் மரித்த அனைவரும் எங்கே சென்று விடுவார்கள்? ஆபிரகாமுடைய மடியிலே சென்று விடுவார்கள் என்றால் எல்லாருடைய மனிதர்களும் எல்லாருடைய நபர்களும் ஆபிரகாமுடைய மடியிலே சென்றால் என்னவாகும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். ஆகையால் இது வெறும் கதைதான், ஒரு நற்காரியங்களை சொல்வதற்கான ஒரு கதைதான், இது ஒரு ஊமைதான் என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது, தெளிவாய் புரிந்து கொள்ள முடிகின்றது என்பதை நாம் சற்று புரிந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகையால் இது வெறும் கதைதான், இதிலிருந்து நாம் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, அங்கே ஆபிரகாம் சொல்கின்றார், மனிதனே, நீ பூமியில் இருக்கும் பொழுது நீ இன்பத்தை அனுபவித்தாய், இவனை நீ கண்டுக்க கூட இல்லை, ஆனால் இவன் துன்பத்தை அனுபவித்தான், இப்பொழுது இவன் பரலோகத்தில் இருக்கிறான், நீ நரகத்தில் இருக்கிறாய் என்று சொல்கின்றார். அப்படி என்றால் இந்த பூமியிலே நீ வாழும் பொழுது பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த ஊமையுடைய பொருளாக இருக்கின்றதை தவிர, மரித்தவுடனே இருவரும் பரலோகத்துக்கோ அல்லது நரகத்துக்கோ செல்வார்கள் என்று வேதாகமம் சொல்லவில்லை. அது மாத்திரமல்ல, வேதாகமத்தை நாம் வாசிக்கும் பொழுது, வெளிப்படுதல் புத்தகங்களை வாசிக்கும் பொழுது, 22:12 வாசிக்கும் பொழுது, இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன், அவருடைய கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகின்றது என்று இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். அப்படி என்றால் அவர் வரும் பொழுது நம்மை உயிரோடு நாம் எழுந்திருந்து பரலோகத்துக்கு அப்பொழுதுதான் எடுத்து செல்லப்படுவோமே தவிர, மரித்த உடனே நாம் பரலோகத்துக்கோ அல்லது நரகத்துக்கோ செல்வதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. இதற்கு ஒப்பனையான ஒரு வசனத்தை வாசிக்கலாம், 2 தெசலோனிக்கேயர் 4:16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார், அப்பொழுது கிறிஸ்துவுக்கள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இப்பொழுது புரிகின்றதா? மரித்தவர்கள் எப்பொழுதுதான் உயிர் பெற்று எழுவார்கள்? ஆண்டுடைய இரண்டாவது வருகையில. எக்காலம் துணிக்கப்படும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அப்பொழுதுதான் உயிர் பெற்று எழுவார்கள். துன்மார்க்கர்கள் அவர்கள் எழுந்திருக்க மாட்டார்கள். ஏனென்று பார்க்கும் பொழுது 1000 வருடத்திற்கு பிறகுதான் அவர்கள் எழுந்திருப்பார்கள் என்பதை நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம் பிரியமானவர்களே. இப்பொழுது நித்திய ஆக்கினை என்று வேதாகம தொடர்ச்சியாக சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். அப்படி என்றால் என்ன நித்திய ஆக்கினை என்றால் என்ன? மத்தேயு 25:41 இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், பிசாசுக்காகவும் அவன் தூதருக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க நித்திய ஆக்கினையிலே போங்கள். அப்படி என்றால் நித்திய ஆக்கினை என்றால் எப்பொழுதுமே எரிந்து கொண்டே இருக்குமே, அதுதான் நித்திய ஆக்கினையா? அப்படி என்றால் நரகம் என்பது எரிந்து கொண்டே இருக்குமா என்ற ஒரு கேள்வி வருகின்றது. இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ளலாம், அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நன்றாக புரிந்து கொள்ளலாம். நாம் வாசிக்கலாம் யூதா 7 வாசிக்கலாம். அப்படியே சோதோம் குமாரா பட்டணத்தார்களும் அவைகள் சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய ஆக்கினியின் அக்கினியை அடைந்து திருஷ்டந்தகமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கே சோதோம் குமாரா எரிந்த கதையை குறித்து வேதாகமம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதை யாத்திராகமும் 20 அதிகாரத்திலே வாசிக்கலாம். சோதோம் குமாரா எப்படி அழிக்கப்பட்டது என்றால் வானத்திலிருந்து ஒரு அக்கினி வந்து அவர்களை அக்கினியாக பச்சித்து போட்டது என்று பார்க்கின்றோம். ஆனால் இங்கே வேதம் சொல்கின்றது அந்த அக்கினை எப்படிப்பட்ட அக்கினியா? நித்திய அக்கினி என்று வேதம் சொல்கின்றது. அந்நிய மாம்சம் தொடர்ந்து நித்திய அக்கினியின் அக்னியை அடைந்து, அப்படி என்றால் நித்திய அக்னி என்று சொல்கின்றது. அப்படி என்றால் அவர்கள் இன்னமும் எரிந்து கொண்டு இருக்கிறார்களா என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டியதாக இருக்கின்றது. ஏனென்றால் வேதம் சொல்கின்றது சோதோம் குமாரா விடம் வந்தது நித்திய அக்னி என்று, ஆக்கினை என்று. அப்படி என்றால் அவர்கள் இன்னமும் எரிந்து கொண்டு இருக்கிறார்களா என்ற கேள்வி வருகின்றது. இதற்கான பதில் 2 பேதுரு 2:6 சோதோம் குமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு அக்னிக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாங்கமாக வைத்து. இங்கே வேதம் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது சோதோம் குமாரா பட்டணங்கள் சாம்பலாக கவிழ்த்து போடப்பட்டது. அப்படி என்றால் அவர்கள் சாம்பலாகி விட்டார்கள் என்று வேதம் சொல்கின்றது. அப்படி என்றால் நித்திய அக்னி என்றால் என்ன என்றால் அதனுடைய பொருள் என்னவென்று பார்க்கும் பொழுது நித்திய அக்னி என்றால் அந்த அக்னி நித்தியமாக எல்லாவற்றையும் எரித்து போட்டுவிடும், சாம்பலாக்கிவிடும் என்பதுதான் அதனுடைய பொருளை தவிர நித்திய நித்தியமாக எரிந்து கொண்டே இருக்கும் என்பது அதனுடைய பொருள் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டுமாக புலம்பல் 4:6 வாசிக்கும் பொழுது கை செய்கை இல்லாமல் ஒரு நிமிஷத்திலே கவிழ்க்கப்பட்ட சோதோமின் பாவத்துக்கு வந்த தண்டனையை பார்க்கிலும் என் ஜனமாகிய குமாரத்தின் அக்கிரமத்துக்கு வந்த தண்டனை பெரிதாயிருக்கிறது. இங்கே சோதோம் குமாரா பட்டணம் நிமிஷத்திலே கவிழ்க்கப்பட்டது என்று வேதம் சொல்கின்றது. அப்படி என்றால் நித்திய அக்னி என்றால் என்ன? ஒரே நிமிஷத்தில் கவிழ்த்து போடும், அவர்கள் மரித்து போய் விடுவார்கள், அவர்கள் சாம்பலாகி விடுவார்கள் என்று வேதாகமம் சொல்லி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் நித்திய அக்னி என்றால் நித்திய நித்தியமாய் எரியக்கூடிய அக்னி அல்ல அது. அதனுடைய பொருள் என்னவென்று பார்க்கும் பொழுது அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றி சாம்பலாக மாற்றிவிடும், சாம்பலாக ஆக்கும் என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். ஆகையால் நித்திய ஆக்கினை என்றால் அது நித்திய நித்தியமாய் எரிந்திருக்கக்கூடிய ஆக்கினை அல்ல, அது நிச்சயமாகவே எரிந்து போய்விடும் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, அநேக கேள்விகள் நமக்கு வரலாம். ஆனால் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது இந்த நித்திய ஆக்கினை எப்பொழுது நடக்கும், எப்பொழுது நிகழும் என்ற கேள்விகள் நமக்கு இருக்கின்றது. அதற்கு வெளிப்படுத்தல் 20 அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது 1000 வருஷத்திற்கு பிறகு துன்மார்க்கர்கள் ஆக்கினிலே அழிக்கப்படுவார்கள் என்று நம்மால் பார்க்க முடியும். அதற்கான ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 5வது வசனத்திலிருந்து, மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தலும். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியமானும் பரிசுத்தமானுமாய் இருக்கிறான். இங்கே வேதம் சொல்கின்றது, ஆண்டுடைய வருகைக்கு பிறகு 1000 வருடம் இருக்கும். அந்த 1000 வருடத்துக்கு பிறகுதான் துன்மார்க்கர்கள் உயிர் பெற்று எழுவார்கள். இவர்கள் உயிர் பெற்று எழுந்து என்ன செய்வார்கள் என்று நாம் பார்க்கலாம். 7வது வசனம், அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிருந்து விடுதலையாக்கி பூமி 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகையும் மோசம் போக்கும்படி அவர்களை யுத்தத்துக்கு கூட்டிக் கொண்டு செல்லும்படி புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலாதாக இருந்தது. அவர்கள் பூமி எங்கும் பரப்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தை பிரியமான நகரத்தை வளைத்துக் கொண்டார்கள். அப்போ தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பச்சித்து போட்டது. 9வது வசனம், இந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளை அழிக்கும்படி உயிர்பட்டு செல்கின்றார்கள். அப்பொழுது வானத்திலிருந்து அக்கினி வந்து அவர்களை பச்சித்து போட்டது. அதுதான் 2வது மரணம். இதை குறித்து இதே அதிகாரத்தில் 14வது வசனம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது. இது 2வது மரணம் என்று வேதாகம் சொல்லியிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நரகம் என்று நாம் பார்க்கும் பொழுது அது ஆண்டுடைய வருகைக்கு பிறகு 1000 வருடத்துக்கு பிறகுதான் இருக்குமே தவிர ஒரு மனிதன் மறித்த உடனே இருக்க முடியாது. ஆகையால் இதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. இன்னும் இதை குறித்து அதிகமான சத்தியங்களை வரக்கூடிய நாட்களில் நாம் படிக்கலாம். இப்போது கண்களை முடிச்சவும் செய்யலாம். நேசிக்கிறான்பி நான் இந்த நேரத்துக்கு அந்த கிருபைக்காக முடிச்சிருக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இங்கு இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilesamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.